பிரியா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஒரு வசனத்தை நாம் ஆதாரமாய் வேதத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 8 வசனத்தை நாம் ஆதாரமாய் வாசிப்போம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஒரு விசை கண்களை மூடி தற்போதைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளில நம்மோடு கூட பேசும்படியாக இடைபடும்படியாக தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலே அப்பா உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஜீவன் அப்பா, இந்த நாளில் எங்களுடைய ஆத்மா பலப்படும்படியாக கர்த்தர் எங்களோடு கூட பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன், இந்த நாளுக்குண்டான மன்னாவை, இந்த நாளுக்குண்டான வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல அப்பா இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேர் பெறா இடைப்படுங்க ராஜா. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து நினைவேற்ற நாமத்தினாலே ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹலேலூயா. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஹலேலூயா. விசேஷமாய் ஒரு வார்த்தை இந்த இடத்துல நாம் எடுத்து தியானிக்கும்படியாக கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஹலேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எக்காலத்துல அவரை நம்புல, அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஹலேலூயா. நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது. ஹலேலூயா. நம் அநேக இடங்களில வாசித்து இருக்கிறோம், நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும், இருதயத்தை அவருடைய வசனத்தினாலே நாம் நிரப்ப வேண்டும், இப்படி என்று சொல்லி இருதயத்தை குறித்து நாம் அநேக அதே காவலோடு கூட காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக வசனங்களிலே இருதயத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி. ஹலேலூயா. இருதயத்தை நாம் எப்படி ஊற்ற முடியும்? தேவனுடைய சமூகத்துல அது எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி நம்ம ஒருவேளை யோசிக்கலாம். இருதயத்தை நாம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்ற முடியும் என்று சொல்லி. ஹலேலூயா. அவர் என்ன சொல்ல வருகிறார் இந்த வசனத்துல, நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹலேலூயா. எக்காலத்திலும் நான் அவரை நம்புவேன், அவருடைய சமூகத்துல என் இருதயத்தை நான் ஊற்றுவேன். ஹலேலூயா. என்னை நான் முழுவதுமாய் அவருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுப்பேன், அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அவருடைய சமூகத்திலே ஊற்ற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடத்துல நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் மேல் நாம் எல்லா காலத்திலும் எந்த சூழ்நிலையும் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், உங்களுடைய இருதயம் கல்லா இல்லாதபடிக்கு சதையுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட ஒரு இருதயமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 34:18 நாம் வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை நாம் கர்த்தருக்கு சமீபமாய் கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால், வேதம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட ஒரு இருதயமாய். அல்லேலூயா. நம் இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றும்படியாக ஒரு நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை தேவன் ரட்சிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட ஒரு இருதயமாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றப்படும்படியாக, கல்லான ஒரு இருதயமா இல்லாம இருதயத்தை ஊற்றி அவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அந்த நாள் எதிர்பார்க்கிறார். ஹலேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு அண்ணாளுடைய சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும். நம் முதலாவது குறிப்பாய் அண்ணாளுடைய சம்பவத்தை நாம் வேதத்துல வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல பதினைந்தாவது வசனத்துல நாம் அதை வாசிக்கிறோம். ஒன்று சாமுவேல் 1:15, அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன் என்று சொல்லி அன்னால் சொல்லுகிறார். அல்லேலூயா. தன் இருதயத்தை முழுவதையும், இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல நான் இறக்கி வைத்து விட்டேன், நான் அவருடைய சமூகத்துல ஊற்றி விட்டேன் என்று சொல்லி இந்த இடத்துல அன்னால் சொல்லுகிறார். 12வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அல்லேலூயா. வெகுநேரம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து விண்ணப்பிக்கிற ஒரு ஸ்திரீயா இருந்தால், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற, வேண்டுதல் செய்கிற, விண்ணப்பிக்கிற ஒரு ஸ்திரீயாக, ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாக, வெகுநேரம் ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டால் என்று சொல்லி 12வது வசனத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. 10வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா. கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதிக நேரம் கர்த்தருடைய சமூகத்துல வெகுநேரம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவம். 11வது வசனத்துல வாசிக்கிறோம், கடைசி பகுதியில ஒரு பொருத்தனை பண்ணினால். அல்லேலூயா. ஒரு பொருத்தனை செய்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையில இந்த ஜெப வாழ்க்கையை, அந்த ஜெபத்தின் அனுபவத்தை இந்த பகுதியில் நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இருதயத்தை என் சமூகத்திலே நீங்கள் ஊற்றுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற விருப்பங்கள், எண்ணங்கள், எதுவா இருந்தாலும் நாம் எப்படி ஒரு தகப்பனிடத்தில் நாம் சொல்லுவோமோ அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அதை நீங்கள் ஊற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் கடந்து போகிற இந்த நாட்களில பல காரியங்கள் நம்முடைய இருதயத்தை தாக்கும், பல காரியங்கள் நம்முடைய இருதயத்துல வரும், பல சிந்தைகள் வரும், பல எண்ணங்கள் வரும், பல காரியங்களில நமக்கு தோல்விகளோ எதிர்பார்ப்புகளோ பல காரியங்கள் நமக்கு வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அன்னால் செய்தது போல அவர் தேவனுடைய சமூகத்துல தன் இருதயத்தை ஊற்றினால் அதிக நேரம் அவள் ஜெபத்தோடு கூட காத்திருந்தாள். அல்லேலூயா. கண்ணீரோடு கூட ஜெபித்தாள். நம்முடைய கண்ணீரை துருத்தில வார்த்து வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல அதிக நேரம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், கண்ணீரோடு கூட ஒரு ஜெபிக்கிற அனுபவம், பொருத்தனை செய்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம், இன்னும் நீங்க சில இடங்களை வாசிக்கும் பொழுது உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த நாட்களில நம்மிடத்துல நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில அவர் நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்கும்படியாக, அவருடைய இருதயத்துல ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்துல இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 50:14 நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50:14 வசனம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. நான் ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் என்னை அவர் விடுவிப்பார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார். ஆனால் அதற்கு முன்பாய் 14வது வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து என் பொருத்தனைகளை நான் செலுத்தும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம், அவரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது அவர் என்னை விடுவித்து என்னை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல ஒரு பொருத்தனையை தான் அன்னால் இந்த இடத்துல செய்கிறாள். ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உங்களுடைய அடியாளை நீர் மறவாமல் நினைத்தருளுங்கப்பா, என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்க என்னை நினைச்சீங்கன்னா உங்களுடைய நினைத்து உங்களுடைய அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளைய நீங்க கொடுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. என்னை நினைத்தருளுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறான். தொடர்ந்து நீங்க 19வது வசனத்துல அதிகாரத்துல வாசிங்கன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினா. அல்லேலூயா. என்ன நினைங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி அவ ஜெபிக்கிறா, ஆண்டவர் அவளை நினைத்தருளுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறா, ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயர் வைக்கிறான். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல அவள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள், தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறாள், கர்த்தரோடு கூட ஒரு பொருத்தனை செய்து அதை ஜெபிக்கிறாள். கர்த்தர் அவளை நினைத்தருளி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 30:19 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 30:19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன், என்னுடைய கூப்பிடுதலை கேட்கிற ஒரு தேவன். இனி நான் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நம் அண்ணாளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவளுடைய முகத்துல துக்கம் இல்லையா? ஏனென்றால் இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலுடைய சத்தத்தை என் தேவன் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்துல எப்படிப்பட்ட பாரம் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு துக்கம் இருந்தாலும், எப்படிப்பட்டதான மன கிளேசம் இருந்தாலும், நமக்கு ஆறுதல் கிடைக்கிற ஒரே ஸ்தலம் தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். அல்லேலூயா. அவருடைய சமூகம் மாத்திரம்தான் நமக்கு பதில் கிடைக்கிற ஒரே இடம். நம்முடைய கூப்பிடுதலுக்கும், நம்முடைய தேவைகளுக்கும், நம்முடைய மன கிளேசத்துக்கும், நம்முடைய கவலைக்கும், எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கிற ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படியா இருக்கிறது? ஒருவேளை சில காரியங்களை குறித்து பயப்படலாம், சில காரியங்களை குறித்து கவலை கொள்ளலாம். ஆனால் இந்த ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருதயத்தை ஊற்றும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. இருதயத்தை ஆளுகை செய்யும். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், அவளை நேசிக்கிற ஒரு கணவன் இருந்தார். அவர் கணவரை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, நீ அழாதே, நீ சஞ்சலப்படாதே, நான் உனக்கு இருக்கிறமான்னு சொல்லி ஒரு ஆறுதல் படுத்துகிற ஒரு கணவர். அவரை எரிச்சலோடு கூட பார்க்கிற கணவர் அல்ல, கோபப்படுகிற கணவர் அல்ல, புரிந்து கொள்ளாத ஒரு கணவர் அல்ல. அப்போ நல்ல ஒரு அன்பாய் விசாரிக்கிற, ஆறுதலாய் பேசுகிற ஒரு கணவர் இருக்கிறார் அண்ணாளுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. வருஷந்தோறும் அவர் ஆலயத்துக்கு செல்லுகிற ஒரு அனுபவம் உண்டு. அவங்க வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போறாங்க, எருசலேமுக்கு போறாங்க, வருஷந்தோறும் அவங்க பலி செலுத்துறாங்க, வருஷந்தோறும் அவர்கள் தேவனை பணிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு போகிற, ஆலயத்துக்கு போகிற, பலி செலுத்துகிற, காணிக்கை செலுத்துகிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற எல்லா அனுபவமும் அவங்க வாழ்க்கையில இருந்தது. நல்ல நேசிக்கிற ஒரு கணவனும், அன்பாய் விசாரிக்கிற ஒரு கணவனும் இருந்தாங்க. ஆனாலும் அவளுடைய துக்கம் மாறவில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் துக்கத்தை மாத்தல. அவள் ஒவ்வொரு வருஷமும் இந்த துக்கத்தோடு கூட, இந்த அழுகையோடு கூட, இந்த கண்ணீரோடு கூட தான் அவள் இருந்தா. அவளுடைய கண்ணீர் மாறவே இல்லை. எப்ப மாறிச்சு? அவளுடைய பார்வை தேவனை நோக்கி திரும்பும் பொழுது. அல்லேலூயா. அதுவரை அவள் நினைத்தால் என் கணவர் தான் எனக்கு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி அவள் கணவனை நோக்கி பார்க்கிறவளா இருந்தா. ஆனால் இந்த வருடம் ஒரு தீர்மானத்தை அவள் எடுத்தால், ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் செய்தால், உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுத்தீர் என்றால், அல்லேலூயா, அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இதுவரை என்னை நேசித்த கணவனிடத்திலிருந்து ஒருவேளை எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லி அவள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவளுடைய ஜெபம், அவளுடைய விண்ணப்பம், அவளுடைய கண்ணீர், அவளுடைய எல்லா தகப்பன் இருதயத்தின் எண்ணங்களையும் ஆண்டவுடைய சமூகத்துல ஊற்றுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவள் வருகிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஆண்டவுடைய சமூகத்துல அவள் ஊற்றும் பொழுதுதான் இத்தனை வருடமாய் அவளிடத்தில் இருந்த கண்ணீர், அவளிடத்தில் இருந்த துக்கம் சந்தோஷமாய் அது மாறினது. அல்லேலூயா. ஒருவேளை நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மை சுத்தி அநேகர் இருக்கலாம். நம் ஒருவேளை வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கலாம், ஒருவேளை ஆலயத்துக்கு தொடர்ந்து போகிறவர்களா இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் வரணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல நம் இருதயத்தை ஊற்றுகிற ஒரு அனுபவம் இருக்கலையா? ஆண்டவருடைய சமூகத்துல நம் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இல்லையா? சங்கீதம் 51:17 நாம் வாசிக்கிறோம், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அல்லேலூயா! நொறுக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது நம்மை அங்கீகரித்து நம்மை ஆதரித்து நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா! அப்ப முதலாவது குறிப்பு ஆண்டவருடைய சமூகத்துல என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா! அவரையே நம்பி அவருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்று விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா! அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த கவலைகள் எல்லாம் நம்ம சுமந்து தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பயத்தை எல்லாம், ஆன்சைட்டி எல்லாம், தேவை எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா! அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல இதையெல்லாம் நம்ம இறக்கி வைக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா! அப்ப முதலாவது குறிப்பு ஆண்டவருடைய சமூகத்துல நான் என் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா! இரண்டாவது காரியம் மத்தேயு 26 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:6-7 வசனங்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அல்லேலூயா! ஒரு ஸ்திரீ ஒரு விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சிரசின் மேலே அவள் ஊற்றினாள். அல்லேலூயா! அதை கொண்டு வந்து ஊற்றினாள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா! இதை பார்க்கிற சீஷர்கள் அவர்கள் விசனப்படுகிறார்கள். அவர்கள் இதை வீண் செலவு என்று சொல்லுகிறார்கள். உயர்ந்த விலைக்கு இதை நாம் விற்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா! இது பரிமள தைலம் என்று வேதத்துல சொல்லும் பொழுது இது நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போற ஆக்ஸ் தைலமோ இல்ல அமிர்தான தைலமோ அது மாதிரி ஒரு ஒரு விலை குறைவான ஒரு ஒரு தைலம் என்று சொல்லி நாம தவறாய் நினைக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் இதை விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலம் என்று சொல்லி, அது விலை மதிக்க முடியாத ஒரு ஒரு விலையேற பெற்றது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா! அதை பார்க்கிற சீஷர்கள் விசனம் அடைகிறாங்க. இது வேஸ்ட், அப்படி போதே, இப்படி வேஸ்டா, அதை நம்ம விடை விரையம் செய்யறோம்னு சொல்லி, விலையேற பெற்ற ஒன்னு இப்படி வேஸ்டா போதேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விசனம், வீண் செலவு, இத வந்து உயர்ந்த விலைக்கு நம்ம வித்திருக்கலாமே, தரித்திரத்து கொடுத்திருக்கலாமே சொல்லி அவங்க அந்த இடத்துல நின்று அவங்க பேசுறத நம்ம அந்த வேத வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். அல்லேலூயா! ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என்ன காரணம் என்று சொல்லி, எதற்காக இந்த ஸ்திரீ இதை செய்கிறாள் என்று சொல்லி என் தேவன் அறிந்தவராயிருக்கிறார். அதேதான் 12 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அதை அறிந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா! ஆனாலும் சீஷர் இடத்துல அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், 10 வசனத்தை சொல்லுகிறாரு, இந்த ஸ்திரீயை நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அல்லேலூயா! விலையேறப்பட்ட ஒரு பரிமள தைலத்தை கொண்டு போய் தேவனுடைய சிரசின் மேல ஊற்றி ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நல்ல பெயரை அவள் பெற்றுக் கொள்கிறாள். என்ன சொல்லுகிறார் ஆண்டவரே? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அல்லேலூயா! அல்லேலூயா! அவளிடத்துல இருந்த மிக சிறந்த ஒன்றை கொண்டு போய் அவள் தேவனுக்கு காணிக்கையாய் செலுத்தும் பொழுது அதை தேவன் அங்கீகரிக்கிறவராய், அதை மெச்சுகிறவராய், அதை பாராட்டுகிறவராய் இந்த இடத்துல நம்ம இதை பார்க்கிறோம். அல்லேலூயா! அவள் அதை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் அதை ஊற்றுகிறாள், கர்த்தருடைய சிரசின் மேல் அதை ஊற்றுகிறாள். அல்லேலூயா! ஒரு ஊழியர் ஒரு செய்தியில சொல்லும் போது ஒரு காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒருவர் செல்லும் பொழுது அந்த வீட்டுல இருந்த தகப்பன் தாயின் இடத்துல அவர்கள் பிள்ளைகளை குறித்து அவர்கள் விசாரித்திருக்கிறார். அவருக்கு 3 பிள்ளைகள் உண்டு. அப்போ அந்த பெற்றோர்கள் சொன்னாங்க, அது அவர்கிட்ட சொல்றாங்க, என்னுடைய அவர் கேட்கிறாரு, உன்னுடைய முதல் மகன் என்ன செய்கிறார், முதல் பிள்ளை அப்படின்போது அவர் பெருமையா சொல்றாரு, என் பையன் நல்லா படித்தான், அவனை டாக்டருக்கு நான் படிக்க வச்சிருக்கிறேன், இப்ப அவன் டாக்டரா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ரெண்டாவது அந்த மகள் என்ன செய்யறான்னு சொல்லி கேட்கும்போது அவளை குறித்தும் அவர் பெருமையா சொல்றார், என்னுடைய மகளும் நல்லா படிச்சா, அவளை நான் இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஒரு இன்ஜினியர் ஆக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ மூணாவது மகனை குறித்து அவர் கேட்கிறார், அப்போ மூன்றாவது மகன் எப்படி இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி கேட்கும்போது அந்த தகப்பனும் தாயும் சொன்னாங்களாம், அவனுக்கு படிப்பே வரலங்க, அவன் எவ்வளவோ நாங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், அவனுக்கு படிப்பே மண்டையில ஏறல, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான், அதனால என்ன பண்ணுவாங்க நானு ஊழியத்துல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்கார அந்த அந்த பெற்றோர்கள் சொன்னார்களாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதை கொடுக்கறாங்களாம், பிரயோஜனமே இல்லை, அவனுக்கு படிப்பே ஏறல, அவன் வீட்டுல தண்டமா இருக்கிறான், அவன் என்ன பண்ணானே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த பெரிய பெற்றோர்கள் சொல்லுகிறதாய் அந்த ஊழியக்காரர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நாம் எதை கொடுக்கிறோம், கர்த்தருக்கு நாம் எதை கொடுக்கும்படியாக நம் இருதயத்துல நிர்ணயம் செய்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சிறந்ததை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதைத்தான் மல்கியால ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் தீருண்டதையும் கொண்டு வந்து நீங்க காணிக்கையா செலுத்துறீங்களே என்று சொல்லி அங்கலாய்க்கிறத நம்ம அந்த மல்கியா ஒன்னாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். இதையெல்லாம் உங்க அதிபதிக்கு நீங்க கொண்டு போய் செலுத்துனீங்கன்னா அவர் உங்க மேல பிரியமா இருப்பாரா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்ப எனக்கு செலுத்துகிற கணம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இந்த வேதத்துல நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருக்கு செலுத்துகிற காரியங்கள், அது நமக்கு காணிக்கையா இருக்கலாம், அது நம்முடைய தாளந்தா இருக்கலாம், அது நம்முடைய நேரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆர் ஐ எம் கிவிங் த பெஸ்ட் டு காட், என்னுடைய தேவனுக்கு என்னிடத்துல இருக்கிறதுல சிறந்ததை நான் கொடுக்கிறேனா. அல்லேலூயா. அதுதான் இந்த நாளில நாம் தியானிக்கிற ஒரு காரியம். லூக்கா 21வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம், தெரிந்த சம்பவம் தான். லூக்கா 21வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 21வது அதிகாரம் 1 முதல் 4 வசனம். அவர் கண் ஏறிட்டு பார்த்தபொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். அல்லேலூயா. காணிக்க போடுறதை ஒருத்தர் பார்க்கிறாரு, நம்முடைய தேவன் அதை பார்க்கிறார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு. அப்போ ஒரு வேலை விதவையும் அந்த இடத்துல காசை போடுகிறாள், அந்த போட்ட காசு மட்டும்தான் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்குது, ஐஸ்வர்யவான்கள் போட்ட காசு ரெக்கார்ட் ஆகல. அப்போ ஏழை விதவை போட்ட அந்த 2 காசை என் ஆண்டவர் வேதத்துல ரெக்கார்ட் பண்ணுகிறார். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள். She gave the best. அவளிடத்துல இருந்த ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும், நான் ஜீவனம் பண்ணும்படியாக எனக்கு இருந்த அந்த 2 காசையும் என் தேவனுடைய பாதத்தில் அவள் ஊற்றினாள். அல்லேலூயா. தேவனுக்காக அதை என்ன பண்ணலாம், எடுத்து காணிக்கை கொடுத்தாள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த நிலையில் நாம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. என்ன நிலையிலிருந்து நாம் கொடுக்கிறோம், ஆண்டவர் நம்ம கொடுக்கிற காசை கவுண்ட் பண்ணி பாக்குறவர் இல்ல, எந்த நிலையிலிருந்து நான் கொடுக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நான் கொடுக்கிறேன், உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு மனநிலையை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நம்முடைய சபையில ஒரு முறை காணிக்கையில ஒரு சகோதரி தன்னுடைய 2 வளையல்களையும் தங்க வளையலையும் கலட்டி அவங்க காணிக்கையில போட்ட ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காக மற்றவருடைய காணிக்கையை நான் குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். அப்போ ஒருவேளை அந்த சகோதரி காணிக்கை பை வரும் பொழுது, ஒருவேளை அந்த சகோதரி இடத்துல பணம் இல்லையா, இல்ல கையில ஏதோ காசு இல்லையா தெரியல, அந்த காணிக்கை பையில நான் எதையும் போடாதபடிக்கு அதை அனுப்பக்கூடாது என்று அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் என்ன செய்திருக்கிறது, தன்னுடைய கையில் இருந்த தங்க வளையலையும் கலட்டி அந்த காணிக்கை பையில போடுகிற ஒரு உற்சாகமான ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. உச்சிதமானவைகளை என் தேவனுக்கு நான் கொடுப்பேன், இருக்கிறதுலே பெஸ்ட நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஆர் வி கிவிங் எ குவாலிட்டி டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? என்னுடைய சிறந்த நேரத்தை நான் ஏன் தேவனுக்காய் நான் கொடுக்கிறேனா? என் வாழ்க்கையில எது எனக்கு சிறந்த நேரம்? அதிகாலை நேரம் எழுந்த மாத்திரத்துல ஆண்டுடைய சமூகத்துல நான் ஜபத்தோடு கூட நான் காணப்படுகிறேனா? எது என்னுடைய வாழ்க்கையில பெஸ்ட்? அது என் தேவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற என்னுடைய தாளந்துகள், என்னுடைய டேலண்ட் எல்லாத்தையும் நான் என்னுடைய பண சம்பாதிப்பதற்காக, உலகத்துல வாழ்வதற்காக மாத்திரம் நான் பயன்படுத்துகிறேனா? இல்லை அதை கர்த்தருக்கும் நான் அர்ப்பணிக்க நான் இந்த நாளில அதை அவருடைய சமூகத்துல ஊற்றுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ என்ன செய்தால், விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சிரசில அதை ஊற்றினாள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்மை ஆண்டவருடைய சமூகத்துல ஜீவ பலியாய் ஊற்ற வேண்டும். என்னை முழுமையாய் அவருடைய பலிபீடத்துல வைத்து, என்னை முழுமையாய் கர்த்தருடைய பலிபீடத்துல வைத்து என்னை அர்ப்பணித்து என்னையே ஊற்றுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. பவுலோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ காரியங்களை நம்ம வாசிக்கலாம். பவுல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்துல நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நாம இந்த நாளில தியானிப்போம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 11-12 வசனம். 1 கொரிந்தியர் 9:11-12. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். அல்லேலூயா. பவுல் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, நாங்க ஞான நன்மையை உங்களுக்கு விதைக்கிறோம், உங்களுடைய சரீர நன்மைகளை எனக்கு அறுத்து கொள்ள எனக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்களுடைய சரீர நன்மைகள், நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், நீங்கள் கொடுக்கிற தசம பாகம் எல்லாவற்றையும் ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை எடுத்து அனுபவிக்கிற அதிகாரம் வேதம் எனக்கு கொடுக்கிறது. ஆனாலும் அந்த பவுல் சொல்லுகிறாரு, ஆனாலும் என்ன பண்ற நானு, நாங்கள் அந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் நான் படுகிறேன். கர்த்தருக்கு மேன்மையா இருக்கணும் சொல்லி பவுல் நினைக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம என்ன செய்கிறாரா, கர்த்தருக்கு மேன்மையா நான் என்ன செய்ய முடியும் சொல்லி தன்னையே பானபலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல தொடர்ந்து 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதனால எனக்கு என்ன பலனு, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல், அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிற எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அந்த அந்த மாம்ச சரீர பலனை நான் அறுத்து நான் அதை பயன்படுத்தலாம், ஆனா அந்த அதிகாரத்தை நான் முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அல்லேலூயா. எனக்கு தேவனிடத்திலிருந்து பலன் கிடைக்கணும். அப்போ இந்த சரீர நன்மையை கூட நான் அறுக்காம நான் என்ன பண்றேன், எல்லா பாடுகளை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கர்ல வாசிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3 அதிகாரத்துக்கு திருப்புங்க. 2 தெசலோனிக்கர் 3 அதிகாரம் 7 வசனம். 2 தெசலோனிக்கர் 3 அதிகாரம் 7 வசனம். இன்ன விதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். நீங்க எங்களை பார்த்து எப்படி நடந்துக்கணும் சொல்லி நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஏன்னா நாங்க வந்து உங்களுக்குள்ள ஒழுங்கில்லாம நடக்கல, எங்க இஷ்டத்துக்கு நாங்க நடக்கல. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். அல்லேலூயா. வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். அல்லேலூயா. பவுலோட ஊழியத்தை பாருங்க, அதை அதை செலுத்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது. மாம்சத்தினுடைய சரீரத்தினுடைய நன்மையை அறுத்து நான் அதை புசிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனாலும் தேவ சமூகத்துல என்னை பான பலியாய் நான் ஊற்றுகிறேன். அல்லேலூயா. என்னை பாடுபடும்படியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து நான் சாப்பிடுறேன். அல்லேலூயா. இதுதான் மேன்மையான ஒரு அனுபவம், இதுதான் மேன்மையான அனுபவம். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு தியாக ஜீவியம். அல்லேலூயா. அநேகரை நீதிக்குள்ள நடத்துகிற ஒரு நீதியின் ஊழியம். அல்லேலூயா. இது உலகத்தான் செய்யறது போல, உலக மனுஷன் செய்கிறது போல நம்ம செய்ய முடியாது. அலுவலகத்துல செய்யறது போல நம்ம செய்ய முடியாது. தேவ நீதி நிறைவேறும்படியாக நாம தியாகத்தோடு கூட, சகிப்புத்தன்மையோடு கூட ஆண்டவருடைய இந்த சுவிசேஷ ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்னிடத்துல நற்கிரியையை செய்கிறாள். அல்லேலூயா. என்ன நற்கிரியை நாம் தேவனிடத்துல செய்திருக்கிறோம்? இந்த நாள்ல யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் என்னெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் எதையெல்லாம் தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன், எனக்கென்று நான் அதை, நான் என் கையில அதை மடக்கி வச்சிருக்கிறேனா, இல்ல அவருடைய சமூகத்துல அதை நான் ஊற்றி இருக்கிறேனா என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. பரிமள தைலத்தை, விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை இயேசுவினுடைய சிரசிலே ஊற்றினால், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆர் ரெடி டு சாக்ரிஃபை எனிதிங் ஃபார் கிரைஸ்ட். என் தேவனுக்காக எதையும் நான் இழக்க ஆயத்தம் என்று சொல்லி இந்த நாளிலே நம்முடைய இருதயம் அப்படி சொல்லும் ஆண்டுடைய சமூகத்தில் யோசித்து பார்ப்போம். அவள் தன்னுடைய தன்னிடத்தில் இருந்த விலையேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை கொண்டு போய் ஊற்றினாள். தன்னுடைய ஜீவனுக்காக வைத்திருந்த 2 காசை கொண்டு போய் ஆண்டுடைய காணிக்கை பெட்டியில போட்டாள். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு 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 நம்மை ஊற்றி ஆண்டுடைய சமூகத்துல ஊற்றுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. 2 குறிப்புகளை நம்ம தியானிச்சிருக்கிறோம். 3வது குறிப்புக்குள்ள நாம் கடந்து செல்வோம். பிரசங்கின் புஸ்தகம், 2வது அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம், மன்னிக்கணும், புலம்பல் 2வது அதிகாரம், எரேமியாவின் புலம்பல் 2வது அதிகாரம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். புலம்பல் 2வது அதிகாரம் 18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணீர் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அல்லேலூயா. தண்ணீரை போல நீ ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சிறைத்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கையில் உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. அல்லேலூயா. அவரிடத்துல ஏறிடு. அல்லேலூயா. இது அடிமைத்தனத்தில் இருக்கிற சிறைப்பட்டு போன இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்ட வாக்கியமாக இருந்தாலும் இதை நான் நம்முடைய குடும்பத்திற்காக வியாக்கியானப்படுத்தும்படியாக நான் இதை நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் இதை எடுத்து தியானிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த விதத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகள், உன் குழந்தைகள் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு நீ ஏறெடுத்து என்ன செய்யணுமா, அவருடைய சமூகத்துல உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி ஜெபின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஆண்டவுடைய சமூகத்துல உன் இருதயத்தை ஊற்றி தண்ணீரை போல நதியை போல ஊற்றி ஜெபி. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் எவ்வளவு ஆண்டவுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம், எவ்வளவு பாரம் எடுக்கிறோம். உண்மையிலே ஆண்டவருக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை குறித்துதான ஒரு பாரம் நமக்கு இருக்கிறதா? அவர்களுக்காக இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை பொறுப்படுத்து கர்த்தருக்குள்ளே நாம் வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்கிறார்களா என்று சொல்லி நாம் அவர்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து அவர்களை கர்த்தருக்குள்ளே நாம் வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். நாம் நேரம் எடுத்து பிள்ளைகளை சத்தியத்திலே நாம் நடத்த வேண்டும். வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம் நம்முடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவர்கள் நமக்கு துக்கத்தின் பிள்ளைகளாய் மாறி போகக்கூடாது. அது ஒரு பெரிய பாரம் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளவோ சொத்து சேர்த்திருக்கலாம், எவ்வளவோ நன்மையான காரியங்கள் செய்திருக்கலாம், ஆனா நம்முடைய பிள்ளைகள் கத்தருக்குள்ள வளராமல் போனா அதை விட ஒரு துக்கம் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த புலம்பல் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், உன் இருதயத்தை தண்ணீரை போல உன் பிள்ளைகளுக்காக ஆண்டவுடைய சமூகத்துல ஊற்றி ஜெபி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. லூக்கா 23வது அதிகாரத்துல 27-28 வசனங்களை நான் வாசிக்கிறோம், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நான் வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க போய் அழுங்க, பிள்ளைகளுக்காக இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபிங்கள் என்று சொல்லி ஆண்டவரின் நாளில நம் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்காக? நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக, உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறெடு, உன் இருதயத்தை தண்ணீரை போல நீ ஊற்றி விடு, இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெடி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. கூப்பிடு. பிள்ளைகளுக்காய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கும்படியாக, தேவனை அறிகிற அறிவில நடக்கும்படியாக, தேவனுடைய சமூகத்துல உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு பெற்றோர்களாய் கர்த்தர் நம்மிடத்துல நம்பிக்கையோடு கூட இந்த பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை இந்த பெற்றோர்களுக்கு நான் கொடுத்தால் இவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவில பிள்ளைகளை வளர்ப்பார்கள் என்று சொல்லி நம்மேல் இருந்த ஒரு நம்பிக்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை நாம் இந்த நாளில அறிவு ஜீவிகளாய் ஒருவேளை வளர்க்கலாம், ஒருவேளை இந்த உலகத்துல அதிக பணம் ஈட்டுகிறவர்களாய் நாம் வளர்க்கலாம், ஒருவேளை அதிக பட்டம் பெற்றவர்களாய் நாம் வளர்க்கலாம். இதுவெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு நமக்கு ஒரு மேன்மையை கொண்டு வராது. கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாய் அவர்கள், நித்திய ஜீவனுக்காய் ஆயத்தம் பண்ண பிள்ளைகளாய் அவர்கள் வளரும் போது மட்டும்தான் அது கர்த்தருடைய இருதயத்தை குளிர பண்ணும், மகிழ பண்ணும். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் விசேஷமாய் ஜெபிப்போம், அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவில வளரணும். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 20வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 20:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்போது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தோ. அல்லேலூயா. நீ பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எசேக்கியா இடத்துல வந்து ஏசையா தீர்க்கதரிசி நீ மறித்து போக போகிறீர் என்று மாத்திரம் சொல்லல, தேவன் சொல்லி அனுப்பின இன்னொரு வார்த்தை, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தும், வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தும். இதே எசேக்கியாவை குறித்து நான் வாசிக்கணும்னா 18வது அதிகாரத்துல நீங்க திருப்புங்க. 18வது அதிகாரம் 3வது வசனம், தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் செய்தான், அவன் செய்ததெல்லாம் செம்மையாய் இருந்தது. 4வது அதிகாரம், மேடையை அகற்றினான், சிலையை தகர்த்தான், விக்கிரக தோப்பை வெட்டினான், எல்லாம் செய்தான். 5வது அதிகாரம், அவன் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்த 5வது வசனம், நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான், தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாய். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. நம்பிக்கை இருந்தது. அவன் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவனாய் இருந்தான், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் செய்கிறவனாய் இருந்தான். நல்ல சாட்சி உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 19வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிப்போம். 19வது அதிகாரம் 35வது வசனம், அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பள்ளத்தாக்கிலே 185,000 பேரை சங்கரித்தான். இது எப்படி நடந்தது என்று பார்த்தீங்கன்னா, அவன் ஜெபித்த ஒரே ஒரு ஜெபம். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா ஜெபித்த ஒரு ஜெபம் 185,000 பேரை சங்காரம் பண்ணி போட்டது. அவன் தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் செய்தான், மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்தான், விக்கிரத்தோப்புகளை வெட்டினான். அவன் தேவனை நம்புகிறதுல அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவரும் அவன் கூட கம்பேர் பண்ணாத அளவுக்கு அவன் இருந்தான் என்று சொல்லி இவ்வளவு காரியங்களை நாம் எசேக்கியை குறித்து வாசித்தாலும், இந்த இடத்துல எசேக்கியா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் வீட்டை நீ ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. இவ்வளவு காரியத்தை நீ செய்திருக்கலாம்ப்பா, ஆனாலும் உன் வீட்டை நீ ஒழுங்குபடுத்தாமல் இருக்கிறாய் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். ஒருவேளை அதுக்காக தான் 15 வருடம் கூட்டி கொடுத்தாரா எனக்கு தெரியல. 15 வருடம் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுக்கறது நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அதற்கு முன்பாக எசேக்கியா கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், வீட்டின் காரியம் நீ ஒழுங்குபடுத்து, உன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்து, உன் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்து, உன் குடும்ப காரியத்தை நீ சீர்படுத்து. இது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஒருவேளை ஊழியம் நல்லா பண்ணலாம், ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக நான் பரிசுத்தவானாய் நீதிமானாய் காணப்படலாம், அநேக காரியங்களை என் வாழ்க்கையில் அகற்றி இருக்கலாம், நல்லது. உன்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்திருக்கலாம், நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், குடும்பத்தை ஒழுங்குபடுத்து, உன் வீட்டை நீ என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:5 நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாலாகிய ஐனிக்கேலாக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. 3 தலைமுறையாய் இந்த விசுவாசம் காக்கப்பட்டு கடத்தப்படுவதை நாம் இந்த வேதத்துல வாசிக்கிறோம். முதல் தலைமுறையில இருந்த விசுவாசம், லோவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசம் அடுத்த தலைமுறை ஐனிக்கேயாளுக்குள்ளும் கடத்தப்படுகிறது, காக்கப்படுகிறது. அது தீமாயத்துக்குள்ளும் காக்கப்படுகிறது, கடத்தப்படுகிறது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அது என்ன பண்ணுது, காக்கப்படுகிறது, கடத்தப்படுகிறது, அது கையெழுத்து கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில சந்ததி சந்ததியாய் நடக்கிறதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்போது இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு விசுவாசியோ இல்ல ஆவிக்குரிய ஒரு சபையையோ நீங்கள் போய் அவர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் விசாரித்து பாருங்கள். அந்த சபையை ஆரம்பித்த ஊழியர், ஒருவேளை அவங்க பாட்டியோ தாத்தாவோ இல்ல பூட்டனோ இல்ல அவர்கள் தந்தைகள் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், அவர்கள் விசுவாசித்த அந்த விசுவாசம் அவர்களுடைய பிரதிஷ்டை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கடந்து வந்திருக்கிறதா, அந்த பிரதிஷ்டையும் அந்த விசுவாசமும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது கடந்து போகிறதா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நாட்களிலே அது குறைந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் நாம் நம்புகிற விசுவாசம், நாம் நம்புகிற சத்தியம், என்னுடைய பிரதிஷ்டையை நான் அதை கடத்துகிறவனா இருக்கிறேனா, என்னுடைய பிள்ளைகளுக்கு அதை போதிக்கிறவனாய் நான் இருக்கிறேனா என்று சொல்லி நாம் இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நம்முடைய பாட்டியுடைய விசுவாசத்தையோ பிரதிஷ்டையோ தாத்தாவுடைய விசுவாசத்தையோ பிரதிஷ்டையோ சொல்லினா அவங்களுக்கு அது ஒரு நகைப்பா இருக்கலாம், ஒரு கேலி பொருளா ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அதை உங்களுடைய ஜெனரேஷனுக்கு நீங்க கடத்தணும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய அடுத்த சந்ததிக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் ஜெபியுங்கள். அவர்கள் நீங்கள் பெற்ற விசுவாசம், நீங்க பெற்ற பிரதிஷ்ட, நீங்க நடக்கிற சத்தியம், அதுல உங்க பிள்ளைங்க நடக்கிறாங்க என்கிற ஒரு ஒரு செய்தி தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் உலகத்துல தேர்ச்சி பெற்றிருக்கலாம், உலக அளவில் அதிக பணம் ஈட்டுகிறதா இருக்கலாம், ஆனால் சத்தியத்துல நடக்கவில்லை என்று நாம் கேள்விப்படும் பொழுது அதை விட நமக்கு துக்கமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய தமிழ்நாட்டிலேயே நீங்க இந்திய தேசத்துல பார்த்திருக்கலாம், சில இடங்கள்ல பாரம்பரியமான வைத்திய சாலை என்று சொல்லி போர்டு வச்சுட்டு வைத்தியம் பண்ணுகிற குடும்பம், குடும்பமா தலைமுறை தலைமுறையா வைத்தியம் பண்ணுகிற குடும்பங்களை நீங்க பார்த்திருக்கலாம். அவங்கள போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா இது எங்களுடைய கொல்லுப்பாட்டன் காலத்துல செய்த ஒரு வைத்தியம், அத அவர் என்ன சொன்னாரு, என் தாத்தாக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரு, என் தாத்தா எங்க அப்பாக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்தேன், என் பையன் என் பேரனுக்கு சொல்லி கொடுக்குறான். அப்போ நாங்க சந்ததி சந்ததியாய் குடும்பம் குடும்பமாய் எங்களுடைய வைத்தியத்தை நாங்க என்ன செய்கிறோம், அப்படியே எழுத்து மாறாம அதனுடைய செயல் மாறாம அது அப்படியே நாங்க என்ன பண்றோம், 250 வருஷமா 300 வருஷமா பாரம்பரிய அந்த வைத்தியசாலை நாங்க வச்சிருக்கிறோம் சொல்லி சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் அது நம்முடைய கிறிஸ்தவத்துல இல்லை, ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அது இல்லை? அல்லேலூயா. ஏன் வருஷங்கள் கடக்கும் பொழுது, நாட்கள் கடக்கும் பொழுது, சந்ததிகள் மாறும் பொழுது அந்த விசுவாசம் குறைந்து போகிறது, சத்தியம் குறைந்து போகிறது, ஏன் அந்த பிரதிஷ்டை குறைந்து போகிறது? ஏனென்றால் நாம் சரியாய் அதை கடத்துவதில்லை, பிள்ளைகளுக்குள்ள அதை திணிப்பதில்லை. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை நாம் கொடுப்பதில்லை. அதுல வேதத்துல வாசிக்கிறோம், பாட்டியின் இடத்துல இருந்த லேவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசம், அதே விசுவாசம் ஐனைக்காலுக்குள்ள வந்திருக்கிறது, அதே விசுவாசம் தீமைத்துக்குள்ள எப்படி வந்தது? ஏனென்றால் அவர்கள் நேரம் எடுத்து, சமயம் எடுத்து, அவர்கள் பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து அந்த விசுவாசத்தை கடத்துகிறார்கள். நாம் அதை கடத்துவதற்கு நேரம் எடுப்பதில்லை. அதனால்தான் சில பிள்ளைகள் வழி தப்பி போகிறார்கள். சில ஊழியர்களுடைய பிள்ளைகள் கூட இந்த நாட்களில பாத்தீங்கன்னா அவர்கள் சாட்சியை கெடுக்கிறவர்களா இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அது ஒரு வேதனையான ஒரு விஷயம். அல்லேலூயா. இந்த நாளில பிள்ளைகளுக்காய் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தண்ணீரை போல ஊற்றி ஜெபிக்கணும். ஏசையா 59:21 நான் வாசிக்கிறேன். ஏசையா 59:21. அல்லேலூயா. ஏசையா 59:21. உன்மேல் இருந்த என் ஆவியையும், நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளையும், இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓ மேல இருக்கிற என்னுடைய ஆவி, உன்னுடைய வாயில அருளின என்னுடைய வார்த்தை மாறவே கூடாது. அது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. என் மேல இருக்கிற ஆண்டவருடைய அபிஷேகம், என்கிட்ட ஆண்டவர் கொடுத்த சத்தியம், வார்த்தை, பிரதிஷ்டை, அபிஷேகம் எல்லாமே அடுத்த சந்ததிக்கு அது கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உன் மேல் இருக்கிற என் ஆவியும், நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும், இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியம் கடந்து போகணும் சகோதரர்களே. விசுவாச குடும்பமா நாம் இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவ ஜனமா இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எந்த விசுவாசத்தில் வளர்கிறார்கள், எந்த நம்பிக்கையில் வளர்கிறார்கள், எந்த சத்தியத்தில் வளர்கிறார்கள், நாம் அதை அவர்களுக்கு கடத்துகிறோமா? பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர்க்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிப்போம். இரவும் பகலும் நதியளவு கண்ணீர், ராத்திரியிலே முதல் சாமத்திலே நீ வந்து கூப்பிடு. ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா. நீ வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கூப்பிடு. பிள்ளைகளுக்காய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும்படியாக, கண்ணீரை ஊற்றும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்க வேண்டும். 4வது குறிப்பு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஊற்றுதல் என்ற தலைப்புல நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறோம். நம் ஆண்டுடைய சிரசின் மேல பரிமள தைலத்தை ஊற்றுகிறோம். பிள்ளைகளுக்காக நாம் கண்ணீரோடு கூட நாம் ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீர் ஊற்றி, நதியளவு கண்ணீர் ஊற்றி நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். இப்போது இந்த வசனத்துல நாம் தியானிக்கிறோம், என் ஆவியை நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. 120 பேர் மேல் அறைகள் கூடி வருகிறார்கள். தேவன் வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேவ ஆவியினாலே அவர்களை நிரப்புகிறார். அதை காண்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்கள் பலவித யோசனை உடையவர்களாய் அவர்கள் அந்த இடத்துல காணப்படுகிறார்கள். ஆனால் பேதுரு எழுந்து நின்று, 11 கூட பேதுரு எழுந்து நின்று, யோவேலுடைய தீர்க்கதரிசியினுடைய வசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட இந்த நாளுக்கு பின்பாக சீஷர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வேறு விதமாய் மாற்றினார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட நாளுக்கு முன்பாக சீஷர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும், இந்த அபிஷேகம் பெறப்பட்ட பின்பு சீஷருடைய வாழ்க்கையும் தலைகளாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையில. இந்த தேவன் இந்த அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஊற்றுகிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்ற சீஷர்கள் அநேகருடைய வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதே அபிஷேகத்தை தான் தேவன் நம்ம மேலையும் ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? கடந்த புதன்கிழமை கூட நம்ம ஜெபிக்கும் போது சில காரியங்களை சொல்லி ஜெபித்தோம். இந்த அபிஷேகம் நம்முடைய நுகங்களை முறிக்கிறது. நம்மேல் இருக்கிற நுகங்களை இந்த அபிஷேகம் முறித்து போடுகிறது. இந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்கிறது? சகல சத்தியத்தில நடத்துகிறது. இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எதற்கு ஊற்றி இருக்கிறார்? சகல சத்தியத்தில நம்மை நடத்தும்படியாக. இந்த அபிஷேகம் நம்மை மறுரூபப்படுத்துகிறது, என்னை மறுரூபமாக்குகிறது. இந்த அபிஷேகம் என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இந்த அபிஷேகம் எனக்கு தேவ பலனை கொண்டு வருகிறது. இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? என்னை சாட்சியாய் வாழ செய்கிறது. எத்தனையோ நமக்கு இந்த அபிஷேகத்தின் மூலமாய் வருகிற பலன்கள் அநேகம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ளே அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:1 பவுல் சொல்லுகிறாரு, 21-22 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:21-22, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டு, இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறாரு, நம்மை அவர் முத்தரித்திருக்கிறார், நம்மை சீல் பண்ணிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய இருதயங்களிலே ஒரு அச்சாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நிரப்பப்பட்டதுக்கான ஒரு காரணம் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், என்னை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தேவன் என்னை முத்தரித்து என்னை ஸ்டாம்ப் பண்ணி என்னுடைய இருதயத்துல ஒரு அச்சாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு அட்வான்ஸ போட்டு என்னை புக் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. நான் இப்ப வந்து முத்தரிக்கப்பட்டவன், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை. அல்லேலூயா. கிறிஸ்து என்னும் கன்னிகை, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையாக என்னை முத்தரித்து எனக்கு அட்வான்ஸ் போட்டு அச்சாரத்தை போட்டு என் இருதயத்துல அச்சாரத்தை போட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறார், என்ன என்னை முத்தரித்திருக்கிறார். அல்லேலூயா. அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று இந்த முத்திரையை போட்டு, இந்த பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டு நம்மள என்ன பண்ணிருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று இந்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள ஊற்றப்பட்டதுக்குண்டான காரணம், எத்தனையோ காரணங்களை நம்ம வேதத்துல தியானிக்கலாம். இந்த ஒரு காரணம் என்ன சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று எனக்கு ஒரு முத்திரையை இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பங்களோ கஷ்டங்களோ வேதனைகளோ இழப்புகளோ எது வந்தாலும், என் இருதயத்துல ஸ்திரமா ஒன்னு இருக்கணும், நான் ஒரு நாளும் மீட்கப்பட போகிறேன், நான் மீட்கப்பட போகிறவன், நான் தேவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்காய் முத்திரை போடப்பட்டு இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை மீட்க ஒரு மீட்பர் வந்து என்னை மீட்டுக் கொண்டு போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில என்ன காரியம் வந்தாலும் என்னை அசைக்கவே அது முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நான் நியமிக்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஒருவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவன், என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக ஒரு தேவன் வரப்போகிறார், அந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குமானால், என் கண்கள் எல்லாம் என் மீட்பரை நோக்கிதான் எப்பவுமே இருக்கும். அல்லேலூயா. எப்ப வரப்போகிறார் என் மீட்பர், என்னுடைய மனவாளன் எப்ப வரப்போகிறார், அவர் என்ன அச்சாரம் போட்டு போயிருக்காரு, என்னை முத்தரித்துட்டு அவர் போயிருக்காரு, அவரு கடைசி நாளில என்னை மீட்கும்படியாய் அவர் வரப்போகிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நான் வாழ்ந்தேன்னா இந்த பூமியில ஒரு காரியமும் என்னை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு காரியம் என்னை அசைக்க முடியாது. நான் நியமிக்கப்பட்டவன், அவருடைய சம்பத்து, நான் அவருடைய சொத்து. அல்லேலூயா. நான் யாரு? ஐ ஆம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் காட். நான் கர்த்தருடைய சொத்தா இருக்கிறேன், அவருடைய சம்பத்தா இருக்கிறேன். என்னை மீட்கும்படியாக எனக்கு ஒரு அச்சாரம் போட்டாரு, என்னை முத்தரிச்சிட்டாரு, நான் கர்த்தருடையவன். இதுதான் ஆவியானவர் எனக்குள்ள வரும்பொழுது நடக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. நான் முழுமையாய் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்காய் ஆயத்த மன்னவனாய் அவருக்காக நியமிக்கப்பட்டவனாய் நான் மாறுகிறேன். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டது அந்த கடைசி நாளிலே என்னை மீட்கும்படியாக ஒரு ஆவியானவர் என்னை முத்தரித்து முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கலாத்திய நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம், கலாத்திய 4:6, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரருடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்படும் பொழுது நான் மீட்கும்படியாக, கடைசி நாளிலே என்னை மீட்கும்படியாக ஒரு முத்திரை இந்த ஆவி. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த ஆவி எனக்குள்ள எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்பா பிதாவே என்று எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் எங்க இருந்தாலும் தேவனை உரிமையாய் கூப்பிடுகிற ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் ஊற்றப்படுது எதற்காகனா அந்த புத்திர சுவிகார ஆவி. அதுதான் ரோமர்ல வாசிக்கிறோம், ரோமர் 8:5, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். என்ன அர்த்தம்? என் பையன் எங்க இருந்து கூப்பிட்டாலும், அவன் எந்த ஆபத்திலிருந்து கூப்பிட்டாலும், எந்த மூலையிலிருந்து கூப்பிட்டாலும், அப்பான்னு கூப்பிட்டா நான் எப்படி ஓடி போய் என் மகனை காப்பாற்றுகிறனோ, என் பிள்ளைகளை காப்பாற்றுகிறனோ, அது போல அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு அதிகாரத்தையும் ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பையும் ஆண்டவருக்கு இந்த ஆவி நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கலாம் சகோதரனே சகோதரியே, எப்படிப்பட்ட கஷ்டம் தேவை நெருக்கம் இருக்கலாம், அப்பான்னு கையை தூக்கி பரலோகத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகார ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஒரு பெரிய பாக்கியம். அந்த தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுது நான் மீட்பின் நாளுக்காக இந்த முத்திரையாய் பெறுகிறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக ஒரு புத்திர சுவிகார ஆவியை நான் பெறுகிறேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 16:6 நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதுனால மனுஷன் தீமையை விட்டு விலகுகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே தீமையை விட்டு மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவி நமக்கு என்ன கொடுக்கிறது? Esaiah 12:11-2 நம்ம வாசிக்கலாம். Esaiah தீர்க்கதரிசன புத்தகம் 11:2 Esaiah 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது இந்த குறிப்பு மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர். அப்போ இந்த இந்த கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள வரும்பொழுது கர்த்தரை அறிகிற அறிவில ஆண்டவர் என்னை என்ன பண்ணுகிறாரு? வளர்க்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவில நான் வளர்கிறேன், நான் முன்னேறுகிறேன். அப்ப அந்த அறிவுல நான் வளரும் பொழுது என்ன செய்கிறது? அதோடு கூட இணைத்து அவர் பயப்படுகிற பயத்தையும் எனக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த அறிவையும் பயத்தையும் சேர்த்து போட்டிருப்பாங்க பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் சேர்த்து போட்டிருப்பாங்க, அருளும் ஆலோசனையும் பலனையும் சேர்த்து போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த வசனம் சொல்லுது, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவுல நான் வளரும் பொழுது, கர்த்தரை நான் அறிகிற பிரகாரமாய் அறியும் பொழுது எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வளரும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தப்பு பண்ணும் போது என் ஆண்டவர் என்னை அடிப்பாரு, உதைப்பாரு, போய் அக்னியில போட்டுருவாரு, அந்த பயம் அல்ல. என் கர்த்தரை அறிகிற அறிவுல நான் வளர்கிறேன் என்று சொல்லும் போது, என் கர்த்தர் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர், என் கர்த்தர் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர், என் கர்த்தர் எப்படி நல்லவர், அவர் எப்படி வல்லவர், அவர் எப்படி நீதியாய் காரியங்களை செய்கிறவர், எப்படி இரக்கம் உள்ளவர், எப்படி கிருபை உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து, அவருடைய கிருபையை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து, அவருடைய நீதியை குறித்து, அவருடைய சுபாவத்தை குறித்து நான் அறிந்து அறிந்து வளரும் பொழுது எனக்குள்ளாகவே இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு நான் பையனா இருக்கிறேன், நான் எப்படி இந்த தீமை செய்ய முடியும், நான் எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும், இதை நான் செய்தனா நீதி உள்ள என் தகப்பனுக்கும் பரிசுத்தமான என் தகப்பனுக்கும் அது என்ன பெயரை வாங்கி கொடுக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பயம் எனக்குள்ள உருவாகுமே தவிர, கர்த்தர் என்னை அடிப்பாரு, உதைப்பாரு, நெருப்புல போடுவார் என்ற பயம் அல்ல. அல்லேலூயா. அந்த பயம் அடிமைத்தனத்தின் பயம், இந்த பயம் அன்பினால வருகிற பயம். அல்லேலூயா. அன்பினால வருகிற பயம். அப்ப ஆண்டவரை, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்படும் பொழுது, கர்த்தரை அறிகிற அறிவுல நான் வளரும் பொழுது, அவருக்கு பயப்படுகிற பயத்திலே நான் வளர்றேன். எப்படிப்பட்ட பயம், இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு நான் மகனா இருக்கிறேன், நான் செய்யற கிரியினால என் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுட கூடாது. ஒரு நீதி உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீ இப்படி செய்யறேன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்துட கூடாது என்ற ஒரு பயத்தினாலே நான் என்ன செய்வேன், ரொம்ப ஜாக்கிரதையாய் நான் நடப்பேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பயம்தான் நம்முடைய இருதயத்துல காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கேத்த ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள காணப்படும். இது அவர் மேல வைத்திருக்கிற அன்பினால வருகிற ஒரு பயம். அல்லேலூயா. அன்பினால வருகிற ஒரு பயம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? கண்ணீரோடு கூட ஒரு ஜெபிக்கிற ஒரு அனுபவம், உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவம், பொறுத்தனையோடு கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அன்னாலை போல ஆண்டவருடைய சமூகத்துல காணப்படும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுக்காக தன்னுடைய ஜீவனுக்குண்டானதை எல்லாவற்றையும் அந்த ஸ்திரீ கொடுக்கிறாள். அந்த விதவை ஸ்திரீ கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது ஜீவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விட்டாள். அவளிடத்துல ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து அந்த ஸ்திரீ இயேசுனுடைய சரசுல ஊற்றினாள். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட ஒரு 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 காரியத்தை நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோம்? ஆர் வி ரெடி டு சாக்ரிஃபை எனிதிங்? ஆபிரகாம் கிட்ட அவன் குழந்தைய பலிகூடும் சொல்லும் பொழுது அவன் ஆயத்தமா இருந்தான். அல்லேலூயா. எதை கேட்டாலும் என் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு நிலையில ஆபிரகாம் இருந்தான். அதனால்தான் ஆபிரகாமை ஆண்டவர், ஆண்டவர் தகப்பனாய், விசுவாசத்தின் தகப்பனாய் ஆண்டவர் அந்த நாளில ஆண்டவரை அழைத்து ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற பணமா இருக்கலாம், தேவன் கொடுத்த நேரமா இருக்கலாம், தேவன் கொடுத்த தாளந்தா இருக்கலாம், ஒருவேளை சுபாவ மாற்றமா இருக்கலாம், என் வாழ்க்கையில வருகிற சுபாவ மாற்றம், ஒருவேளை ஆண்டவர் சொல்லுது மாற்றும்படியாக என்னுடைய வாழ்க்கையில சுபாவத்தை மாற்றும்படியாக அவர் என்னிடத்துல அவரு என்னை அப்ரோச் பண்ணும் போது அவருடைய வசனம் எனக்கு நேராக வரும்போது நான் அதை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த சுபாவத்தை விட்டு நான் வெளிவருகிறனா இருக்க வேண்டும். அதுவேளை ஒரு கோபமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், பண ஆசையா இருக்கலாம், எப்படிப்பட்ட சுபாவமா இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்ற முற்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அதை கர்த்தர் வசனத்தை அனுப்பி நம்மை மாற்ற முற்படும் பொழுது நான் அதை விட ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எது வேண்டுமானாலும் என் தேவனுக்காய் நான் அவருடைய பாதத்துல ஊற்ற, அவருடைய சிரசுல ஊற்ற, என்னையே பாதபலியாய் ஊற்ற என்னை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அழுது ஜெபிக்கிற, அழுது ஜெபிக்கிற ஒரு 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 ஜெப அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் அவர்கள் உன்மேல் இருக்கிற உன் ஆவியையும், உன் வாயில் இருக்கிற உன் வார்த்தையும் சந்ததிக்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி வேதத்துல வாசித்தோம். அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட சந்ததியை நாம் உருவாக்குகிறோம்? நாங்கள் நடந்த சத்தியத்தில் அவர்கள் நடக்கிறார்களா? நான் விசுவாசிக்கிற விசுவாசத்தில் அவர்கள் நடக்கிறார்களா? எதை நாம் கடத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு? அப்ப பிள்ளைகளை குறித்ததான ஒரு உத்தரவாதத்தை நாம் எடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆவியினுடைய நிறைவை கர்த்தர் நம்மேல ஊற்றுகிறார். அது காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்துதான் அந்த அபிஷேகத்தை நாம் பெற முடியும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் அவருடைய அபிஷேகத்தினால நம்மை அளவில்லாமல் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஆவினால ஊற்றி நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவினால நம்மை ஊற்றுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கடைசியாய் ஒரு குறிப்பை மாத்திரம் நம்ம வசனத்தை மட்டும் வாசிப்போம். 53 இயேசு 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார். அல்லேலூயா. இயேசு 53:12 நம்ம வாசிக்கிறோம், அவருடைய ஆத்மாவை நமக்காக மரணத்திலே அவர் ஊற்றினார். அல்லேலூயா. மரணத்திலே ஊற்றினார். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து கேட்ட ஒவ்வொரு வசனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிப்போம். ஸ்டீஃபன் பிரதர், இந்த ஜெபத்தை நீங்க ஏறிடுங்க. இந்த நாளில கேட்ட வசனத்தின்படி நாம ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படியாக, இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஊற்றும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்துல அவரை நம்பி, எக்காலத்தில் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்களை இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அனுபவம் குறைந்து கொண்டே வருகிறது இந்த நாட்களிலே. ஜெபமும் குறைந்து கொண்டே வருகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல அந்த ஜெப ஆவி நம்மிடத்துல கர்த்தர் ஊற்றும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய சமூகத்துல காணப்படும்படியாக, நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, பொறுத்தனையோடு கூட, உபவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். என்னுடைய ஜீவியத்துல நான் எதையனாலும் கர்த்தருக்கு இலக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவத்தில் நான் கடந்து போகணும். அல்லேலூயா. எதை வேணாலும் கர்த்தர் கேட்டா அது கொடுக்க ஆயத்தம். அது பணம், பொருள், எதுவா இருந்தாலும், என்னுடைய தாளந்து, என்னுடைய சுபாவத்தில் எடுக்கிற மாற்றங்கள் எதுவானாலும், அவருடைய சரசின் மேல் அதை ஊற்றும்படியாக, அவருடைய பாதத்துல ஊற்றும்படியாக எனக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிள்ளைகளுக்காய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்போம். ஆவி நிறைவை நாம் பெற்று கர்த்தருக்கு சாட்சியாய் வாழும்படியாக, ஆண்டவருக்குள்ள முத்தரிக்கப்படும்படியாக, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை பெறும்படியாக, கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்து அவருக்கு பயப்படுகிற பயத்துல தீமையை விட்டு விலகி, பாவத்தை விட்டு விலகி, பரிசுத்த ஜீவியம் ஜீவியம் ஜீவிக்கும்படியாக, அவருக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள்ள காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் மரணத்தை மரண தன்னுடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றி நம்மை மீட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவர்களை நாம் துதிப்போம். ஸ்டீஃபன் பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம நன்றியோடு உண்மை துதிக்கிற ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே தியானம் பண்ணி முறையிட